வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள், திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகின்றார். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகின்றார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம், அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவர் அன்பு பிள்ளைகளாவோம், அவர் அன்பின் சாட்சிகளாவோம். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறையேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் பிள்ளைகளாய் அவரது பிரசன்னத்தில் இப்பொழுது இணைந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதற்கு நாம் நம்மையே தயார் செய்து கொண்டிருக்கிற இவ்வேளையில், இந்நாளில் அன்னையாம் திரு அவை ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத் என்பவரது நினைவை சிறப்பிக்கிறது. அரச வம்சத்தில் பிறந்தவராக இருந்தாலும் தனது அரசுக்குரிய அனைத்து சலுகைகளையும் பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் கிறிஸ்தவ சமயத்தை வளர்த்தெடுப்பதற்காக இப்புனிதை பயன்படுத்தினார் என்பது இவரது வரலாறு நமக்கு சொல்லுகிற செய்தி. தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தனது நாட்டில் பிரான்சிஸ்கன் சபை துறவிகளுக்கு முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் இவர் வழங்கினார். தனது உடைமைகளை கொண்டு ஏழைகளுக்கு பிறரன்பு பணியாற்றினார். இப்புனிதையின் பரிந்து பேசுதல் இன்று நமக்கும் நிரம்ப கிடைக்க இப்பலியிலே வேண்டுவோம். இவரை போல நாமும் நமது வாழ்க்கையில் பிறரன்பு பணியில் வளர இத்திருப்பலியிலே இறையருள் வேண்டி இணைந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக இறைவா ஏழைகளிடத்தில் இயேசுவை கண்டு போற்று ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத்துக்கு வரமருளினீரே அவருடைய பரிந்துரையால் நாங்கள் ஏழைகளுக்கும் துன்புறுவோருக்கும் இடையராது அன்பு பணிபுரிய அருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்
ஆமென்
முதல் வாசகம் உலகை படைத்தவரே உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார் மக்கள் பெயர் 2 வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1:20-31 முடிய அந்நாள்களில் சகோதரர்கள் 7 அவர்களுடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள் சாட்டைகளாலும் வாள்களாலும் அடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முரணாக பன்றி இறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் எல்லாருக்கும் மேலாக அவர்களுடைய தாய் மிகவும் போற்றுதற்குரியவர் பெரும் புகழ்க்குரியவர் ஒரே நாளில் தம் 7 மைந்தர்களும் கொல்லப்பட்டதை அவர் கண்டபோதிலும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அவை அனைத்தையும் மிக துணிவோடு தாங்கிக் கொண்டார் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழியில் அறிவுரை கூறினார் பெருந்தன்மை நிறைந்தவராய் பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் இணைத்து அவர்களிடம் நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உருவானீர்கள் என நான் அறியேன் உங்களுக்கு உயிரும் மூச்சும் அளித்ததும் நான் அல்ல உங்களுடைய உள் உறுப்புகளை ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல உலகை படைத்தவரே மனித இனத்தை உருவாக்கியவர் எல்லா பொருள்களையும் உண்டாக்கியவர் அவரே தம் இரக்கத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார் ஏனெனில் அவருடைய சட்டங்களை முன்னிட்டு நீங்கள் இப்போது உங்களையே பொருட்படுத்துவதில்லை என்றார் தாம் இகழப்படுவதாக அந்தியோக்கு நினைத்தான் அந்த தாயின் கூற்றில் ஏளனம் இருப்பதாக ஐயமுற்றான் எல்லாருக்கும் இளைய சகோதரர் இன்னும் உயிரோடு இருக்க கண்டு உன் மூதாதையரின் பழக்க வழக்கங்களை நீ கைவிட்டு விட்டால் உன்னை செல்வனாகவும் பிற அழுக்காறு கொள்ளும் வகையில் உயர்ந்தவனவாகவும் ஆக்குவதோடு என் நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டு உனக்கு உயர் பதவி வழங்குவேன் என்று சொன்னது மட்டுமின்றி உறுதியும் கூறி ஆணையிட்டான் அவ்விளைஞர் மன்னனின் சொற்களுக்கு சிறிதும் செவிசாய்க்காதால் அவருடைய தாயை அவன் தன்னிடம் அழைத்து அந்த இளைஞர் தம்மையே காத்து கொள்ளும்படி அறிவுரை கூறுமாறு வேண்டினான் மன்னன் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டதனால் அந்த தாய் தம் மகனை இணங்க வைக்க இசைந்தார் ஆனால் அந்த கொடுங்கோலனை ஏளனம் செய்தவராய் அவர் தம் மகன் பக்கம் குனிந்தவாறு தம் தாய் மொழியில் மகனே என் மீது இரக்கம் கொள் 9 உன்னை வளர்த்தேன் இந்த வயது வரை உன்னை பேணி காத்து வந்துள்ளேன் குழந்தாய் உன்னை நான் வேண்டுவது விண்ணையும் மண்ணையும் பார் அவற்றிலுள்ள அனைத்தையும் உற்று நோக்கு. கடவுள் இவை அனைத்தையும் ஏற்கனவே இருந்தவற்றிலிருந்து உண்டாக்கவில்லை. இவ்வாறே மனித இனமும் தோன்றிற்று என்பதை அறிந்து கொள்வாய். இக்குழந்தனுக்கு அஞ்சாதே, ஆனால் நீ உன் சகோதரர்களுக்கு ஏற்றவனென மெய்ப்பித்து காட்டு. இறைவனின் இரக்கத்தால் உன் சகோதரர்களோடு உன்னையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி இப்போது சாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஊக்கமூட்டினார். தாய் பேசி முடிப்பதற்குள் அந்த இளைஞர் பின்வருமாறு கூறினார். எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? மன்னனின் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். மோசிய வழியாக எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கே கீழ்ப்படிவேன். எபிரியருக்கு எதிராக எல்லா வகை துன்பங்களையும் திட்டமிட்ட நீ கடவுளின் கைக்கு தப்ப மாட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவே. என் நடத்தை உம் பாதைகளில் அமைந்துள்ளது. என் காலடிகள் உம் வழியினின்று பிறழவில்லை. இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன், ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீ. என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். நானோ விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவடைவேன். நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். உமது கண்ணின் மணி என என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவு பெறுவே. நானோ விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவடைவேன். நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன்.
Alleluia, 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 Alleluia.
கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனர் செய்திகளிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
பிரிவு 19 அருள் வாக்குகள் 11 தொடங்கி 28 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப்போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஓர் ஓமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர்தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே, இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிகச்சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர். எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம், அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
நம்பிக்கையை காப்போம், நம்பிக்கைக்கு உரியவராய் வாழ்வோம். இறையேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது நம்பிக்கை வாழ்வு. கடவுளை நமது வாழ்வின் எல்லாமாய், கடவுளே நமது வாழ்வின் அச்சாய், கடவுளே நமது வாழ்வின் ஆதாரமாய் நம்பி வாழக்கூடிய வாழ்வு. அந்த கடவுள் ஒருவரே. அந்த ஒரு கடவுளில், மூவரு கடவுளில் நமது முழுமையான நம்பிக்கையை வைத்து நமது வாழ்வை நகர்த்துவதுதான் கிறிஸ்தவ வாழ்வாக அமைகிறது. அதையே திருவிவிலியமும் திருமறையும் நமக்கு போதிக்கிறது. ஆனால் நாம் வாழுகிற இக்கால சூழலில் நமது நம்பிக்கையை நம்மால் காத்து கொள்ள முடிகிறதா என்கிற கேள்வி எழுவது யதார்த்தம். நமது நம்பிக்கையை காத்து கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டவர்கள் என்று உணர, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் வாழ இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு தருகிறது. இன்றைய நாளில் நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் ஏழு சகோதரர்கள் தங்களது நம்பிக்கையை எப்படி காத்து கொண்டார்கள் என்பதையும், அந்த தாய் தன் ஏழு மகன்களையும் நம்பிக்கையில் நாளும் எவ்வாறு வளர்த்தெடுத்தாள் என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது. இஸ்ரேல் மக்களின் வாழ்வை நன்றாக ஆய்வு செய்து பார்க்கிற போது அவர்கள் தங்களை எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து அழைத்து வந்த யாவே இறைவனோடு சீனாய் மலையில் உடன்படிக்கையை செய்து கொண்டார்கள். நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு மொழிந்த அந்த வாக்கில் ஆழமுள்ள விதத்திலே அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். ஆனால் நாளடைவிலே அந்த நம்பிக்கையிலே அவர்கள் நலிந்து போனார்கள். அவர்கள் நம்பிக்கை சோடை போனது. விடுதலை பயண புத்தகம் பிரிவு 34 அருள்வாக்கு 6 சொல்லுகிறது, ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். இந்த நம்பிக்கைக்குரிய கடவுளிடம்தான் அவர்கள் தங்களது நம்பிக்கையை நங்கூரமிடச் செய்திருந்தார்கள். அவர்களது நம்பிக்கை பல்வேறு கால சூழல்களிலே சோடை போனது. பல்வேறு அரசுகள் அவர்களை அடிமைப்படுத்திய போது அவர்கள் அந்த அடக்குமுறைக்கும் சமய துன்புறுத்தலுக்கும் காரணமாக தங்களது நம்பிக்கையை கைவிட வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனாலும் எல்லோரும் தங்களது நம்பிக்கை வாழ்விலே நலிந்து போகவில்லை. தங்களது நம்பிக்கையை காத்து கொள்வதிலே கவனமாயிருந்தார்கள். அவர்களுக்கு தெரியும், தாங்கள் நம்பிய கடவுள் நம்பிக்கைக்குரிய கடவுள், அவர் தங்களை அழைத்த கடவுள், தங்களை அன்றாடம் வழிநடத்துகிற கடவுள், அவர் தங்களை பாதுகாக்கிற கடவுள் என்பதை அவர்கள் உள்ளூர உணர்ந்து தெளிந்திருந்தபடியினால் அவர்களது வாழ்க்கையிலே நம்பிக்கையிலே வளர்வதற்கும் ஆளப்படுவதற்கும் அந்த கடவுளின் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை காத்து கொள்வதற்கும் அவர்கள் மிகவும் சிரமங்களையும் சவால்களையும் சோதனைகளையும் எதிர்கொண்டு அவற்றிலே ஜெயித்தார்கள் என்றே பார்க்கிறோம். மக்கபெயர் காலத்திலே இஸ்ரேல் மக்கள் சொல்லுண்ணா சமய ஒடுக்குதலுக்கு துன்புறுத்தலுக்கு ஆளான போது எத்தனையோ மனிதர்கள் அந்த சூழலிலே தங்களது நம்பிக்கையை காத்து கொள்ள தவறினார்கள். ஆனால் ஒரு தாய் தன் ஏழு மகன்களையும் அந்த கடவுளின் மீது கொண்டிருக்கிற அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கையிலே அவர்களை வளரச் செய்தார் என்றே நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. எந்த அளவிற்கு அந்த தாய் சொல்லுகிறார் என்றால், அந்த தாயின் கண்முன்பாகவே ஆறு மகன்கள் கொல்லப்பட்டு கடைசி மகன் உயிரோடு நிறுத்தப்பட்டு அவனும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட போது அந்த தாய் இவ்வாறு சொல்கிறார். இரண்டு மக்கபேயர் பிரிவு 7 அருள்வாக்கு 22-23 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உருவானீர்கள் என நான் அறியேன். உங்களுக்கு உயிரும் மூச்சும் அளித்ததும் நான் அல்ல. உங்களுடைய உள்ளுறுப்புகளை ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல. உலகை படைத்தவரே, மனித இனத்தை உருவாக்கியவர், எல்லா பொருள்களையும் உண்டாக்கியவர், அவரே தம் இரக்கத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார். ஏனெனில் அவருடைய சட்டங்களை முன்னிட்டு நீங்கள் இப்போது உங்களையே பொருட்படுத்துவது இல்லை என்று சொல்கிறார். அவர்கள் தங்களது நம்பிக்கையை காத்துக்கொள்வதற்காக தங்களையே பொருட்படுத்தாத நிலையில் இருந்தார்கள் என்பது இந்த வசனத்தின் வழியாக நமக்கு தெரிய வருகிறது. அருமையானவர்களே, நமது வாழ்க்கையிலும் நாம் நம்பிக்கைக்குரிய அந்த கடவுளின் மீது நமது நம்பிக்கையை நங்கூரமிடச் செய்ய வேண்டும். காரணம், நமக்கு பவுலடியார் தனது திருமடலிலே இவ்வாறு சொல்லுகிறார். தெசலோனிக்கருக்கு எழுதிய 2வது திருமடல் பிரிவு 3 அருள்வாக்கு 3 சொல்கிறது, ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீயோனிடமிருந்து காத்தருள்வார். நமது நம்பிக்கையை காத்துக்கொள்வதிலே நமக்கு சோதனைகள் ஏற்படும். நிச்சயம் இடர்களும் இன்னல்களும் வந்து சேரும். ஆனாலும் கூட நமது நம்பிக்கையை காத்துக்கொள்வதிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும், கவனமாயிருக்க வேண்டும், கருத்தாய் செயல்பட வேண்டும். நம்பிக்கையில் வாழ்வது என்பது எளிதான காரியம் அல்ல. நம்பிக்கை வாழ்வு என்பது சாதாரண பயணம் அல்ல. சமவெளியில் நடந்து போகிற சொகுசு பயணம் அல்ல. அது மலைப்பாங்கான பாதையிலே நடந்து போகிற கரடுமுரடான ஒரு பயணம். அந்த கரடுமுரடான பயணமே நமது வாழ்விலே நம்மை சாதனையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விதத்திலே உருவாக்குகிறது என்பதாகவே புரிந்து கொள்ள முடிகிறது. நம்பிக்கைக்கு ஏற்படக்கூடிய சவால்களை துணிவோடு எதிர்கொண்டு அந்த சவால்களையெல்லாம் முறியடித்து சாதனைகளையெல்லாம் நாம் நமது வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி நமது நம்பிக்கையை காத்துக்கொள்வது மட்டும்தான். அந்த கடவுளின் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை நமது வாழ்வின் எல்லா செயல்பாடுகளிலும் எப்போதும் எடுத்து காட்டுவது மட்டும்தான். அந்த நம்பிக்கையை எப்படி வாழ்ந்து காட்டுவது, அதற்கான வாழ்வு பாடம்தான் என்ன என்று வருகிற போது இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் அதற்கு பதில் தருகிறது. கடவுளை நான் நம்புகிறேன், அந்த கடவுள் எனக்கு நம்பிக்கைக்குரியவராயிருக்கிறார், அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாய் அவர் இருப்பது போல நானும் நம்பிக்கைக்கு உரியவராய் வாழ வேண்டிய கடமையை பொறுப்பை பெற்றிருக்கிறேன் என புரிந்து செயல்படுவதுதான் நமது வாழ்வுக்கான பாடமாக இருக்கிறது. இன்றைய நாளில் நாம் வாசித்த நற்செய்திகளே மினா நாணய ஓமையை குறித்து படித்தோம். அந்த மினா நாணய ஓமையிலே அந்த தலைவர் பாராட்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அந்த தலைவரின் பாராட்டு வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் யார் என்று பார்க்கிற போது நம்பிக்கைக்கு உரியவர்களே தலைவரது பாராட்டுக்கு சொந்தக்காரர்கள். இந்த உலகில் எல்லோரும் பாராட்டை விரும்புகிறோம். அடுத்தவர் நமக்கு தரக்கூடிய அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் பெற வேண்டும் என்று முனைப்போடு செயல்படுகிறோம். அதிலே மிகவும் கவனமாய் கருத்தாய் நடந்து கொள்கிறோம். இந்த உலகம் தரக்கூடிய பாராட்டுதல்கள், இந்த உலகம் தரக்கூடிய புகழ்ச்சி, பெருமை, பெயர், அந்தஸ்து, அதிகாரம் இவற்றுக்கு ஆசைப்படுகிற மனிதர்களாகிய நமக்கு கடவுள் தருகிற பாராட்டு வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை எந்த விதத்திலே தயார் செய்ய முடியும் என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இந்த மனிதர்களின் பாராட்டு எனக்கு தேவையில்லை, அந்த கடவுள் தரக்கூடிய பாராட்டு எனக்கு தேவை. அந்த கடவுளிடமிருந்து பாராட்டை பெற வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த கடவுள் என்னை பார்த்து நன்று நல்ல பணியாளரே என்கிற அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டுமென்றால் நான் எதை செய்ய வேண்டும்? அருமையானவர்களே, இந்த மினா நாணய ஓமை நமக்கு முன்வைக்கிற கேள்வி எது என்று பார்க்கிற போது, கடவுள் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார், எவ்வளவு கொடுத்திருக்கிறார் என்பது அல்ல. கடவுள் எனக்கு கொடுத்ததை வைத்து நான் என் வாழ்வில் என்ன செய்திருக்கிறேன் என்பதுதான். கடவுள் என்ன கொடுத்தார், எவ்வளவு கொடுத்தார் என்று பல நேரங்களில் நாம் ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறோம். அதனால் கடவுள் எனக்கு கொடுத்ததை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்ய கடவுளினை அழைக்கிறார் என்பதை மறந்து போகிறோம். இந்த நாளிலே அந்த செயல்பாடு நமக்கு தேவைப்படுகிறது. கடவுள் எனக்கு என்ன கொடுத்தார், எவ்வளவு கொடுத்தார் என்றெல்லாம் கவலைப்படுவதை விட, கடவுள் எனக்கு கொடுத்ததை வைத்து நான் என்ன செய்திருக்கிறேன், அவரது நம்பிக்கைக்குரிய பணியாளராக வாழ்வதற்கு நான் முயற்சி செய்திருக்கிறேனா, என் செயல்பாடுகளின் வழியாக கடவுள் தரக்கூடிய பாராட்டை என்னால் பெற்றுக்கொள்ள முடியுமா என்கிற கேள்வியை ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் நன்று வாங்க வேண்டும், வெரி குட் வாங்க வேண்டும், மிக நன்று வாங்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவார்கள். நாமும் இந்த நாளிலே அந்த ஆசையை கையில் எடுப்போம். ஆண்டவராகிய கடவுள் என்னை பார்த்து நன்று என்று சொல்ல வேண்டும், மிக நன்று என்று சொல்ல வேண்டும், நல்ல பணியாளரே என்று சொல்ல வேண்டும். எப்போது சொல்லுவார், மிக சிறிய பொறுப்புகளிலே நான் நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிற போது. அந்த மினா நாணய ஓமையிலே முதலில் ஒருவர் வருகிறார், நான் எனக்கு கிடைத்த அந்த ஒரு மினாவை கொண்டு 10 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்று சொல்லுகிறார். வேறு ஒருவர் வருகிறார், நான் 5 ஈட்டியுள்ளேன் என்று சொல்லுகிறார். கடைசியில் ஒருவர் வருகிறார், எனக்கு கிடைத்ததை நான் கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தலைவருக்கு கோபம் வருகிறது. நமக்கு கொடுக்கப்பட்டது முடிந்து வைப்பதற்கு அல்ல, முடக்கி வைப்பதற்கு அல்ல, தேக்கி வைப்பதற்கு அல்ல, பதுக்கி வைப்பதற்கு அல்ல, அது பழுகி பெருக செய்யப்பட வேண்டும். இருட்டடிப்பு செய்வதற்கு அல்ல, இரட்டிப்பு செய்வதற்கே இறையருள் நம் எல்லோருக்கும் தாராளமாய் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் நம்பிய கடவுள் நம்மை இறையருளால் நாளும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். அந்த இறையருள் நம்மில் ஒருபோதும் குறைவுபடுவது இல்லை, குன்றி போவது இல்லை. நமக்கு அருளையும் ஆசியையும் வாரி வழங்குவதற்கு அந்த கடவுள் ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை, களைத்து போகவில்லை. நம் வாழ்வை அவர் நன்மைகளால் நிரப்பியுள்ளார். நமது அன்றாட வாழ்வு அருளும் ஆசிர்வாதமும் நிரம்ப பெற்ற ஒரு வாழ்வு. ஆனால் அந்த அருளையும் ஆசிர்வாதத்தையும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், கைக்குட்டைகளை முடித்து வைத்து கொண்டிருக்கிறேனா, அதை கடவுளது பார்வையிலிருந்து பிறரது பார்வையிலிருந்து மறைத்து வைத்து கொண்டிருக்கிறேனா, அல்லது பலர் வாழ்வு பெற, பலரது வாழ்வு மேம்பட, வளம் பெற, நலம் பெற எனக்கு கிடைத்ததை கொண்டு நான் உழைத்து கொண்டிருக்கிறேனா என்கிற வினாவை இந்த நாளிலே நமது உள்ளத்திலே நாம் எழுப்புவோம். உண்மையிலேயே நம் கடவுள் நமது நம்பிக்கைக்குரியவர். நமது நம்பிக்கையை அந்த நல்ல கடவுளின் மீது நங்கூரக்கமாய் நிலைநிறுத்துவோம். அந்த கடவுள் இன்னும் நமது வாழ்க்கையை பல்வேறு வகையான அருள்வரங்களாலும் ஆசிர்வாதங்களாலும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிப்போம். அதே சமயத்திலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வகையான நன்மைத்தனங்களையும் பிறர் வாழ்வு பெற, பிறரது வாழ்வு ஈடேற்றம் பெற, வளம் பெற, வளர்ச்சி பாதையில் நடைபோட நம்மால் இயன்றதை செய்வோம். இந்த நாளிலே நாம் விழா கொண்டாடுகிற கங்கேரி நாட்டு புனித எலிசபெத் அதைத்தான் செய்தார். அரச வம்சத்திலே இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய பொறுப்பையும் தன்னுடைய அந்தஸ்தையும் தனக்கு இருக்கக்கூடிய உடைமைகள் சொத்துக்கள் அனைத்தையும் திரு அவையினுடைய வளர்ச்சிக்காய், கிறிஸ்தவ மறையினுடைய வளர்ச்சிக்காய், முன்னேற்றத்திற்காய் செலவழித்தார் என்றே அவரது வரலாற்றின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே பிரியமானவர்களே, நம் கடவுள் நமது நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பது போல நாமும் அந்த கடவுளின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை காத்து கொள்ள முயல்வோம். நம்பிக்கைக்குரிய வாழ்வு வாழ நாளும் முயற்சி செய்வோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிரம்ப ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.
இருவரும் குவித்து இறைவா தொழுதோம், இதயத்தை பதத்தில் பலியாயளித்தோம். இருவரும் குவித்து இறைவா தொழுதோம், இதயத்தை பதத்தில் பலியாயளித்தோம். இருவரும் குவித்து இறைவா தொழுதோம். நிலத்தில் விளைந்த மணிகள் குவித்து கொடியில் குலுங்கும் கனிகள் ஊதித்து, நிலத்தில் விளைந்த மணிகள் குவித்து கொடியில் குலுங்கும் கனிகள் ஊதித்து, படைப்புகள் அனைத்தும் பரம்புகள் இசைத்து, படைப்புகள் அனைத்தும் பரம்புகள் இசைத்து, பகலவன் ஒளியில் பலியாய் உயரும். இருகரம் குவித்து இறைவா தொழுதோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.